ரெண்டரை போட்டு வரும் ரெண்டரை போட்டு சார் கொடுக்க பண்ணிடு நேருக்கு வணக்கம். இல்லை சார் சீக்கிரம் நடிக்கிறீங்களா சார்? நாங்கள் அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கிறீங்க தஞ்சாவூர் முழுக்க கவிதை ரசிகர் சார். இன்று உண்மையிலே வெளியிலிருந்து நீங்கள் இந்த கவிதை சம்பந்தமான சில விடயங்களை ஓரளவு அறிந்திருப்பீர்கள். இந்த காலையிலிருந்து ரெண்டு அமர்வுகளிலே முதலாவது அமர்விலே நாங்கள் கவிதையினுடைய அறிமுகம், இரண்டாவது கவிதையினுடைய பண்புகளை பற்றி நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கீர்கள். நான் இங்கே ஒரு மிக சுருக்கமான கணக்கோட கருத்துக்களை என்ன கண்டிருக்கிறேன், காலையில் நிலையிடம் அமைந்திருக்கிறதால் சுருக்கமாக கவிதையினுடைய கவிதையை ரசித்தல் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை நான் சுருக்கமாக கூட கலைக்கலாம்னு சொல்றேன். முதலாவதாக நீங்கள் விடியிலிருந்து அவர்கள் சொன்ன வேலையில் அறிந்திருக்கிறீர்கள், இந்த கவிதைக்கு ஒரு மிக நீண்ட வரலாறு என்ன கனவழிக்கு உலக ரீதியிலே ஒரு மிக நீண்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். தமிழ் அல்ல, உலக ரீதியிலே நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் என்ன, லத்தீன் இலக்கியங்களாக இருந்தாலும் என்ன, உலக மொழிகளில் இருக்கிற எல்லா மொழிகளிலுமே கவிதை ஒரு மிக முக்கியமாக நடந்திருக்கிறது. அதிலே இந்த அதுவும் நிறைய சொல்றேன்னா இந்த நேரம் சாப்பிட்டு போட்டுருக்கீங்க நல்லா வெளியில இருந்தாலும் என்ன போகும் பஞ்சா தான் கேட்க வெளியே சார். அப்ப தமிழ் கவிதை சொல்லும்போது தமிழ் கவிதைக்கு அதை விட ஒரு மிக நீண்ட ஒரு வரலாறு அறிவீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் வருட கால ஒரு நீண்ட வரலாறு என்று கவிதைக்கு இப்ப பாருங்க சொல்லுவாங்க. அது கவிதை சம்பந்தமான இலக்கணங்கள் பிறகு கவிதை எழுந்திருக்கிறார் ஒரு 1000 வருஷம் 1800 அப்படி ஒரு நீண்ட வரலாறு தமிழ் கவிதைக்கு இருக்கு. அப்ப நான் சொல்ற விஷயங்களை மட்டும் சுருக்கமாக இருக்கும். அப்படியே பதினஞ்சு மாடக்கு பதினஞ்சு மாடக்கு பேப்பர் மாடக்கு சொன்னாங்க ஒரு பிரிவு சொன்னாங்க தானே வேணும். அப்ப நான் சொல்ற விஷயங்களை சுருக்கமாக இல்லை, நான் முதலாவது முதலாவது பொதுவாகவே கவிதைக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. உலக ரீதியிலே உலக ரீதியிலே கவிதைக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. இரண்டாவது பொருள்தான் என்னவென்று சொன்னால் தமிழ் கவிதை மிக நீண்ட கால வரலாறு, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு வரலாறு கொண்டது தமிழ் கவிதை. உலக கவிதைக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கு. தமிழ் கவிதையை நான் சொல்றது யாழ்ப்பாண கவிதையில தமிழர்கள் எங்கெங்க உணர்ந்து இருக்கிறார்களோ அங்கிருந்த தமிழர்களுக்கு ஒரு கவிதை இருக்கு, தமிழ் கவிதை. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறார். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த 2000 வருஷம் இந்த கவிதை இருந்தாலும் இந்த கவிதை எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி இருந்ததல்ல. இரண்டாயிரம் வருடங்களாக கவிதை இருக்கும் போதும் கவிதை ஒரே மாதிரி அதாவது ஒரே வகையாக தொடர்ந்து வந்தது அல்ல. மூன்றாவது ஒவ்வொரு அந்த 4வது விஷயம் என்றால், ஒவ்வொரு காலத்திலேயும் கவிதைக்கு ஒவ்வொரு பண்பு இருந்தது, ஒவ்வொரு இயல்பு இருந்தது, ஒவ்வொரு விஷயத்தை கவிதையிலே கொண்டு வந்தார். 4வது ஒரு உதாரணம் சொல்றேன், மூன்று தலைமுறையை சேர்ந்தாக இருக்கிறீர்கள். சிலக்குட்டி கணேசன் வீட்டு மட்டத்தில் அம்மா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 55-50 வயசு நினைக்கிறேன். வெந்தன மட்டத்திலே ஒரு 45-50 வயசு ஆற்றல் இருக்கிறோம். அடுத்த தலைமுறை மூன்றாவது தலைமுறை இருக்கின்றனர். 66 வயசு ஐயா கேட்டால் அவருக்கு சிவாஜி கணேசன பிடிக்கும். அவருடைய தலைமுறைக்காரர்களுக்கு அதே காலத்துக்கு பாடியது ஒரு 66 வயசுக்கு முதல் சிவாஜி எம்ஜிஆர் போன்றவர்கள் தான் கதாநாயகன். சிவாஜி எம்ஜிஆர் தெரியாதா வெளிப்படையா? அவர்கள் இன்றைக்கு பார்த்தது எங்களுக்கு பார்க்கல. ஓமொழி அந்த படங்களை பேர முன்னி பார்க்கும்போது அவர்கள் அந்த நேரம் அந்த நேரம் சிவாஜி இப்படி தலைமை பற்றி இப்படி மிஸ்ராஜியோடு வந்தார்னால் அதை பார்த்து எங்களுடைய அப்பா அம்மா இந்த வீட்டுக்காரர்கள் எல்லாரும் அதே அதுதான் கையாக இருந்து காலத்துக்கு வருவோம். நாங்கள் எங்கள் இன கிராமத்தை கொண்டு வேலை காலத்துல நாங்கள் இருக்கலாம். அதே மாதிரி சொன்னால் ஒவ்வொரு காலகட்டங்களை பார்க்கிற 50 வருஷத்துக்கு முதல் ஒரு விஷயம் நாகரிகமா இருந்தது. அதுதான் இல்லாத பின்பற்றினார்கள். அதுக்கு பிறகு வேறு ஒரு விஷயம் சாய் வந்தது, வேறு ஒரு உணவு விஷயங்கள் வந்தது, அதுகளையும் நாங்கள் பின்பற்றோம். இன்றைக்கு இருக்கிறார்கள் புது விஷயம் வந்தது பின்பற்றுகிறார்கள். இதன் போலதான் கவிதையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த இயல்புகளோடு செல்ல அந்தந்த இயல்புகளை பெற்றிருந்தது. இந்த கவிதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனித்துவமான இயல்புகளோடு இருந்தது. இப்ப இப்படி வரும்பொழுது மறுபடிய இந்த இரண்டு பேரும் ஒரு கவிதை சில கருத்துக்களை சொன்னார்கள். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் கவிதைக்கு ஒவ்வொரு இயல்பு இருந்திருக்கு, ஒவ்வொன்றை கவிதை இருக்கிறார்கள். சில நேரங்களில் சில ஒரு நல்ல இடங்களுக்கு உதாரணமாக பண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தம்போரங்களை பற்றி அவர் கூட பாடினார்கள். பிறகு பிறகு காலையும் பாடினார்கள். பிறகு காலத்தில் சமய இலக்கியங்கள் நிலவிய போது அவர்கள் தற்கொலைகளைத்தான் பாடினார்கள். குறைந்த ஒன்று காலத்தில் நான் வந்து 80 பிறகு 100 தான் எவ்வாறு நினைக்கிறேன் பாடி தந்தை இங்கே செல்வது காயப்பட்டது பற்றி பாடுறாங்க. அப்போ ஒவ்வொரு காலத்துக்கு தான் கவிதை எவ்வாறு மாறுகிறோ அதனுடைய பண்பு மாறுகிறோ அதே போல அந்த பாடு பொருள் சொல்ல போறால் ஒரு கவிதை எப்படி இருக்கவன் அதபடியாக அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அதாவது அவர்கள் எங்களுடைய ரெண்டு வளவாளர்களும் ஒரு கவிதை எப்படி இருக்கவன் சொல்லியிருக்கார்கள். நானும் ஒரு நடவிலக்கணம் பாருங்க சொல்ல போறேன், அதை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு வேற வேற கவிதைகளை நாங்கள் எப்படி மாற்றம் வந்துருக்கிறது கொஞ்சம் தசனையா என்னென்ன விஷயத்தை எப்படி கவிதையில பாடலாம்னு சொல்றேன். கம்பர் கம்பரங்கள் கம்பராமாயணம் சொல்லி 10,000 பாட்டு எழுதினாலும் ஒரு பாட்டை பாடலாம். எந்த பாட்டு சொத்தனை சரி சொல்றேன் அப்படியா அப்படி அவனும் நான் நல்ல பாட்டு தான் பாடுற. இப்ப சுப்பன சுந்தரி ஒரு பாட்டு இருக்காரு அந்த பாட்டு பாடையில தாமன் சீரை இலக்குவன் மூன்று பேரும் விதிலை இருந்து வெளிச்சிட்டு அப்படி ஒரு நதிக்கரையோரம் போயிடும். நதிக்கரையோ நடந்து போயிடும். நதிக்கரையில நடந்து கொண்டு போகும் பொழுது ஒரு பக்கத்திலே ஒரு நதி வந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நதி பக்கத்துல போயிட்டு அப்ப இந்த நதியை பார்த்து ஒரு பாட்டோட கம்பன் பாடினார். அப்ப அதுதான் அந்த ஒரு சொன்னார்களே கவிதை என்றாலும் பிரயோஜனம் பண்ணதுல இது ஒரு கம்பனுடைய பாட்டு. ஒரு நதி பொறுத்து இருக்கிறது அதே போல ஒரு கவிதை இருக்கும் என்று சொல்லி கவிதை என்றால் என்ன, கவிதை எப்படி இருக்க போகிறோம் என்பதற்கு ஒரு பாட்டு அந்த பாடம் சொல்ல போது எழுதுகிறேன். ஆகவே ஒரு கவிதை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு பழக்கம் கொடுக்கும், கவிதை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு கம்பன் ஒரு வரவிலக்கம் கொடுக்கும். கவிதை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு கம்பன் சொல்ல வரவிலக்கம். நாங்கள் இந்த பாட்டை எழுதுகிறேன், இதில் எழுதுகிறேன், நீங்களும் எழுதலாம். தாங்கள் சொல்றேன், அதுக்கப்புறம் எழுதுகிறேன், நீங்கள் எழுதுங்க. இந்த கலாச்சாரங்களையும் அணியாய் அணியாய் வாய் ஆந்திர பொருள் கலந்து அவி அகத்துறைகள் தாண்டி அவி அகத்துறைகள் தாண்டி தன்னன்று சான்றோ கவி என சில கண்டறிஞர்களோ கவி என கிடந்த கோலாவரியினை இழந்தனர். கவி என கிடந்த கோலா கிடமோ அந்த வரியினை இழந்தனர். சரியா, எழுதுகிற பாருங்க, திருப்பி சொல்றேன், தம்பி எழுதுகிறார், வாழ்க்கையாக எப்படி எழுதினா நீங்க பார்த்துக்கலாம். துணியின தனியா சரியா மூன்று வீரர்கள் சீரையும் போயினா கண்டார். இந்த பின்னுக்கு அறிஞர்கள் அறிந்த கருத்து என்னப்போ அதாவது புவியில் தனியாக இருந்தால் அந்த புவியில் இருக்கின்ற மக்களுக்கு அல்லது அணி போல அணிண்டா என்ன ஒரு நகை போல இருக்கும். இப்ப ஒரு டீச்சர் படிவாரா காலையில் நகையோட வந்தா இன்னும் கொஞ்சம் படிவாருக்குண்ணா அப்ப அந்த பொருள் உண்டா அதாவது புவியில் இருக்கிற மக்களை இன்னும் அழகு வைக்க என்ன நகைதானே. அப்ப புவியினுக்கு அணி என்றால் உலக மக்களுக்கு அலங்காரம் மிக்கதாக உலக மக்களுக்கு அலங்காரம் மிக்கதாக ஆன்ற பொருள் தந்து ஆன்ற பொருள் தந்து ஆன்ற பொருள் தந்து அதாவது ஒரு ஆழமான அறம் சார்ந்த கருத்தை தருவதா இருக்கும் அறம் பொருள் போன்ற ஆன்ற கருத்துக்களை தந்து அதாவது ஆழமான கருத்துக்களை தந்து பெரிய விசேஷம் ஒன்று. அடுத்தது கூடாதோ புலத்திச்சாகும் என்ன புலத்திச்சாகும் மூன்றாவது நம்ம வந்து சொல்லிக்கும் என்ன கருத்தனை சொல்லுங்க இந்த கம்பன் சொல்லாத 700 வருஷத்துக்கு கூடாது அப்பதே தமிழ் இல்லாத்தி தமிழை எங்களுக்கு விளங்கும் இல்லை 700 வருஷத்துக்கு போல தமிழ் அதே புலத்திச்சாகு என்று சொன்னால் எங்கட குலங்கள் குலங்களுக்குள்ளாரா இணைக்கப்படுவோம் அறியப்படுவோம் அப்ப எங்கட அறிவுக்கு எட்டக்கூடியதாக சரி அதாவது வருவோம் புலத்திச்சாகு என்றால் அறிவுக்கு எட்டக்கூடியதாக அறிவு கட்டக்கூடியதாக அடுத்தது அபியக துறைகள் என்றால் இந்த மிக சிறந்த தமிழ் படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த தமிழர்களுடைய பண்பாட்டிலே எங்களுடைய வாழ்க்கையை துறைகளாக பிரிச்சுக்கலாம் அகத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புறம் சொன்னா யுத்தம் சமூக பிரச்சனைகள் துறை வாழ்க்கையா சம்பந்த பண்பாட்டு அப்படி துறைகளாக தான் பிரிச்சுக்காங்க. அப்ப அதிக துறைகள் சொன்னால் அகம் சமபுறம் ஆகிய துறைகள் உடைய கருத்துக்களை கொண்டு தெரியும் அதாவது அகம் நம்ம புறம் அகம் அதாவது மனசோட சம்பந்தப்பட்ட விஷயம் சரி இப்ப கவலை மாதிரியான நாங்கள் எங்களை மனசோட சம்பந்தப்பட்ட ஆனால் புறம் அண்டா தீரம் போல் ஒரு கூட்டா பிரச்சனைகள் ஊர்ல நடக்கிற சண்டை எல்லாத்தையான விஷயங்களை பற்றி சொல்ற விஷயங்கள் புறம் இப்ப நாங்கள் அகப்பாடல் புறப்பாடல் படிச்சிருந்தேன் சங்க காலத்துல இருக்கிட்டாங்க அகப்பாத்துறை புறப்புறை என்று அதாவது சொல்லுங்க நாடகம் அதாவது இளம் சார்ந்த விஷயங்கள் நடந்து வருகிறாங்க விஷயங்கள் அப்ப அக அதிகம துறைகள் தாண்டி அவர்கள் ஐந்துணை நெறி அலாதி என்று சொன்னால் அவர்கள் ஐந்துணை நெறி அலாதி என்றால் பாவம் இந்த ஒரு பிள்ளை என்று சொல்லுவாபம் நீங்கள் இந்த மாதிரி படம் மாற்ற அப்படிங்கிறது இல்லையா எல்லாம் சயின்ஸ் அப்படிங்க அப்ப இல்ல ஆண்டு பத்தான் சரி பரவாயில்ல இப்ப ஐந்து திணை என்ன சொல்லுவா திணை மலையும் மலை சார்ந்த இடங்களும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடங்களும் கடலும் கடல் சார்ந்த இடங்களும் முல்லை முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடங்களும் பாலைன்னா பாலி ஓமோ அப்ப என்ன இல்ல அப்பாடு இருக்காது கூட இருக்கு இப்ப இங்க நெங்கல் கடலும் கடல் சார்ந்த இடம் இருக்குது தோட்டங்கள் நிறைய இருக்குது காடு இல்லை சில இடத்துல காடு கூட இருக்கு அப்ப நிலங்கள்ல ஐந்து அப்ப இது என்ன சொல்லுகின்றார் ஐந்தினை நெறி அலாமல் சொன்னால் இந்த ஐந்து நிலங்களுக்கு தானே அந்த நிலங்கள்ல ஒவ்வொரு நெறி இருக்கு காட்டுல இருக்கிறவன் கடவுள் இருக்கிறவன் இந்த காட்டுல வாழ்றவன் காட்டு சூழல்ல வாழ்பவர்கள் அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கு கடல் சூழல்ல வாழ்றவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கு மலையில வாழ்றவங்க இந்த வாழ்க்கை முறை வித்தியாசம் சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசம் இருக்கு ஊருக்கு உடல் வித்தியாசம் இருக்கு ஒன்று அப்ப ஐந்து திணை இந்த ஒவ்வொரு இளங்களினுடைய நெறிகள் என்னென்ன அதனுடைய இயல்புகள் இருக்கோ அவற்றை பேசுவதாக இருக்கிறது ஐந்து நெறி அலாறு என்றால் அப்ப ஐந்து திணைகளுடைய இயல்புகளை ஒழுங்குகளை பேசுவதாக இருக்கிறது. அந்த ஐந்து நிறுவனாக அவற்றை துன்பாங்கிலாக இருக்க வேண்டும். அடுத்த சதவீத தெளிவு என்ற அதே கிடக்கு அது நல்லபடியாக தெளிவானதாக இருக்கணும். அதை கேட்டோன்னு தெளிவாக இருக்கணும். சதவீத தெளிவு என்று சொன்னால் விளங்குமாறு தெளிவானதாக இருக்க வேண்டும். அவர்கள் கண் என்று சொன்னால் குளிர்ந்ததா இருக்கணும். காட்டில் குளிர்மையா இருக்கணும். கேட்டால் குளிர்மை இருக்கணும். அது குளிர்மை இருக்கணும். கண் என்று சொன்னால் குளிர்மையானதாக. அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கமும் பழகி என்றால் இந்த என்னுடைய ஒழுக்கங்களை என்ன ஒழுக்கங்களை பேசுவதாக இருக்கிறார். இப்ப பாருங்க, இதெல்லாம் இந்த கம்பந்த கட்டிடம் இருக்கு. ஒரு ஆறுல இந்த இவ்வளவு குடங்களும் இருக்கு. ஒரு ஆறு எடுத்துட்டாங்க. ஆறு ஒரு உண்மையான நதி நதிகளுக்கு இங்க நதிக்கிறாங்க. அது பார்த்து நதி இல்லை எங்கேயா இருக்கிறாங்க. மலைக்கியாக தோடு அது மழை என்ன வரும் அது நல்லா பத்திப்போம். ஆறு ஒரு நாட்டினுடைய ஒரு அணிகலம். அந்த ஆட்டு ஆறாலே அந்த நாடு பலம் பெறும் என்றபடியார் அழகை பெறும். எனவே அது அணிகலம். சரியோ, ஆறு பல்வேறுபட்ட பொருட்களை கொண்டு போகும். அறம் பொருள் போன்ற பொருட்களை கொண்டு போகும். சரியா, மற்றது அப்படி ஒவ்வொரு யாருக்கு என்னென்ன இயல்புகள் இருக்கிறோம் அந்த அவளவு இயல்புகளையும் சரி இயல்புகளும் எப்படி ஒரு கவிதை கருத்து இருக்கிறோம் அதை போல இருந்தது. அப்ப இவ்வளவு நாங்கள் இந்த கவிதையும் இவ்வளவு இயல்புகளை கொண்டதாக இருக்க வேண்டும். என்ன வேறு போகணும்? உலக மக்களுக்கு அலங்காரம் மிக்கதாக இருக்க வேண்டும். அறம்பொருள் இன்பம் போன்ற பெரிய விஷயங்களை பேசுவதாக இருக்க வேண்டும். அறிவுக்குடையதாக இருக்க வேண்டும். மற்றது நகர்ப்புற துறைகளுடைய விஷயங்களை பேசுவதாக இருக்க வேண்டும். ஐந்து கிளைகளுடைய விஷயங்களை பேசுவதாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் விளங்குறதாக இருக்க வேண்டும். அதை வாசிக்கும் பொழுது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை இந்த உலகத்துக்கு தருவதாக இருக்க வேண்டும். இவ்வளவு இயல்புகளையும் சொன்னதுதான் என்னது கவிதை என்று சொல்லி கம்பன் ரெண்டு குழந்தைகள் கம்பன் கூட பெரியாரா இருப்பாங்க. ஒரு பாட்டுக்குள்ள இவ்வளவு விசேஷமாக சொல்றாங்க. சும்மாவா இருப்பாங்களோ அப்ப பாத்துக்கலாம். இந்த பாட்டை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு கவிதையுடைய இயல்பு ஒரு ஆறோட ஒப்பிட்டு பாக்குறான். பாக்கு அந்த இயல்புகள் இவ்வளவு இயல்பும் கவிதைக்கும் இருக்கும் சொல்லி கம்பன் சொன்னான். சரி ஓகே. அப்ப நான் ரெண்டு மூன்று உதாரணங்கள் சொல்லி காட்டுறேன். ரெண்டாவது இதுவும் காதல் பாட்டு. ஆனால் இந்த காதல் பாட்டு ஒரு பாரதியார் எவ்வளவு சூழப்பது. இந்த பாரதியத்துக்கு எவ்வளவு சூழத்துக்கு ஒரு ஆழமான கருத்தை இந்த பாட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க அந்த பாடத்தை கூட எழுத வேண்டாம். நான் சொல்லுமென்றால் பிறகு அதாவது பாடகம் நேரமென்றால் உலகளாம் ஒரு பெருமிதனது என்ன கருத்து உள்ளது சொல்ற இந்த உலகம் ஒரு பெரிய கரங்கு போரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதற்கு உண்டு உலகின் இடம் செய்து பெற்றிடம் கனக மாநில பூச்சிகள் வாழ்க்கையோ கனவிலும் கனமாகலாம். உலகலாம் ஒரு பெருங்கனவு. இந்த உலக வாழ்க்கை ஒரு கனவு போல இருக்கிறது. ஒரு பல இப்ப போனா உலக நடந்தது நடந்தது ஒரு கனவா இருக்கிறது. இப்ப உலகலாம் ஒரு உலகலாம் ஒரு பெருங்கனவு. அதனிலே அந்த உலகத்திலே உண்டு உறங்கி இடம் செய்து பெற்றிடும் செய்கிறது எல்லாரும் மனிதராக பிறந்த எங்க என்ன செய்யறாங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. உண்டு உறவு எல்லாம் சாப்பிடுறாங்க. உறங்கி மற்றவர்கள் அனுப்பு கொடுக்குறாங்க. இந்த ரமிதான் சொல்லியே சொல்லுது அவங்க ஐயோ வந்துட்டு வந்து நீ வேலை சொல்ல போகுது வந்து சொல்றதா நான் வந்து எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் கடகமழி அனுப்பு என்னென்று செய்யறது மற்றவர்கள் அனுப்பி கொடுத்துட்டு உண்டு உறங்கி இடர் கழிவு செத்திடம் கடைசி நேரம் செத்து போறோம் உண்டு நடக்கு. எப்படியாக நாங்கள் கலகந்தான் எங்களை வாழ்க்கையே கலகந்தான். அப்ப உண்டு உறங்கி இடத்தைக்கு செல்லிடும் கலக மாநில பூச்சிகள் இந்த உலகத்தின் அளவோட பார்க்க ஒரு மனுஷன் பூச்சி நேர்த்தான். அதில் இந்த நாலு வெங்கடல விஷயத்தை அடிச்சுட்டாங்க. உலகளாம் ஒரு வெங்கடம் அதுக்குள்ளே உண்டு உறங்கி இடத்தைக்கு செல்லிடும் கனவ மாநில பூச்சிகள் வாழ்க்கையோ கனவிலும் கனவாகுமா? கனவு இந்த மனுஷத்த வாழ்க்கை நான் சின்ன பூச்சி அப்பா, இந்த உங்களத்தோட வாழ்க்கை சின்ன பூச்சி, எங்கிற வாழ்க்கை ஒரு பெரிய கனவு, சின்ன கனவு. உலக வாழ்க்கைன்றது கனவுலாம் ஒரு பெருங்கடம், பாடு ஞாபகம் பண்ணு, உலகலாம் ஒரு பெருங்கடம், அதனுடைய உண்டு உறங்கி இடத்தை செட்டிடம் கனக மாநில பூச்சிகள் வாழ்க்கையோ கனவிலும் கனவாகுமா? உலக வாழ்க்கை ஒரு பெரிய கனவு, எமோனியோ அதுல மனுஷ வாழ்க்கை ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கனவு, அது ஒரு கொஞ்ச காலமாக கனவு, சிலது கொஞ்ச காலமாக கனவு. அதுல இந்த மையல் அதாவது பெண்களால் வருகின்ற இந்த காதல் ஒரு சில தினங்கள், அது எங்களுடைய உயிர்க்கு அமுதாகும். சரிதான், உயிர்க்கு அமுதாகனால அந்த காதல் என்பது ஒரு தெய்வீக கனவு என்று சொல்லி பார்வை பாருங்கள். எப்படி இருக்கு லவ் சொல்லணும், இப்படி இருந்தா தம்பி லவ் சொல்லணும். உலகெல்லாம் ஒரு தெரிஞ்சவன் அதனுடைய இன்று உறங்கி இடத்தை செத்திடும் கலக மாநில பூச்சிகள் வாழ்க்கையோர் கனவிலும் கனவாகுமா? அதனுடைய சில தினங்கள் உயிர்க்கு அமுது ஆகியே சொற்புதற்கு அரிதாக மயக்கு வளர்ந்த சொல்லிடாக வசப்பட்டவன் தான் சொல்லிடாக சொற்புதற்கு அரிதாக மயக்குமாள் எட்டு பேர் பாடுதான், எவ்வளவு விஷயங்கள் அவர் கையாற்றுகிறார் என்பது உதாரணமாக அறிஞ்ச பாட்டேன். ஒரு கம்பனை பற்றி சொன்னேன், பாரதியை பற்றி சொன்னேன், எங்களுடைய ஆளுநர் சொல்லப்படும் இவர் மகாகவி என்று சொல்லி எங்களுடைய மூத்த கவிஞர் இந்த அவர் குறிப்பிட்டு வந்திருக்கிறார் அப்படின்ற நேரம் நேரம் பாதிப்பாங்க. ஒரு இந்த படத்து ஹோம்ஒர்க் பேசும் நேரம் இருக்க நேரம் யார் நேரம் பாதிப்பாருங்களோ இதனுடைய யார் ஈழத்திலே அதாவது இலங்கையிலே தமிழ் கவிதை உருவாக்கிய மூலவர்களிலே மூன்று பேர் தான் அந்த உண்மையிலே பூலந்தவர் கேள்விப்பட்டீங்களா? இலக்கு பூலந்தவர் தான் இலக்கினுடைய தம்பியினுடைய மூத்தவர். ஆனால் 1950களிலே இலங்கையிலே இருக்கின்ற மிக முக்கியமான மூன்று கவிஞர்கள் தான் நாங்கள் எங்களுடைய இலக்கு கவிதையினுடைய தம்பிகளாக நாங்கள் கருதுகிறோம். மகாகவி அவர்கள் இதற்கு அது காலங்களில் அதாவது ஈழத்து கவிதையினுடைய இலக்கு கவிதை ஈழத்து கூடந்தோவனாரோடு தான் தோன்றுவது நாங்கள் சொல்றோம். இலக்கு கவிதை இலக்கு கூடந்தோவனாரோட தோன்றது சொல்றோம். இலக்கினுடைய முக்கியமான மூன்று கவிஞர்களாக நாங்கள் மகாகவி அதாவது கேட்டுப்பட்ட வச்சால் என்ன இப்ப உங்களுக்கு தெரியல இப்ப நடக்கிற பொது அறிவு தோன்றலாம் என்னதான் படித்தாலும் பொதுவாக நீங்கள் அறிவுன்ற விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். சரிங்க மகாகவி மகாகவி பாரதியார் கேள்விப்பட்டு கழிந்தார் மகாவி அல்ல இதன் உத்திரமூர்த்தி அது அவருக்கு பேர் மகாகவி என்பவர் அளவத்தில ஒரு 60களிலே ஒரு கலவரம் நடந்தது. சமூக ரீதியான ஒரு பாகுபாடுகளை மூலம் இருந்த ஒரு காலத்தில் ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தாலே ஒரு கோயிலுக்குள்ள ஆக்கள் போறது வாரம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்து பெரிய சண்டை வந்து அட்டிப்பட்டு ஆக்கள் கொஞ்சம் பேர் செத்து போவாங்க. இந்த சம்பவம் அதற்கான ஒரு பெரிய ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது. அந்த அது ஒரு பாட்டா பாடி இருக்கிற அந்த பாட்டுக்கு பேர் சேரும் திங்களும் மகாகவி அந்த பாட்டு நம்ம சொல்லிட்டு சுலபம் அது மாதிரி சில சிலபத்தில் கேட்கலாம் இருக்கிறா பாடம் இவர் சரி இல்லாட்டி போனாலும் கேள்விப்படுங்க நல்ல சேரும் திங்களும் இது எழுதியவர் மகாகவி. இந்த வந்து நான் சொல்றேன் சொன்னா இந்த முக்கிய தெரியுமா கேள்விப்படுங்களா என்னமா கூடி ஒரு பேர் எழுகிறது வாங்கல் நாமும் பிடிப்போம் கடலை என்று வந்தால் ஒருவர் எல்லாம் ஊரெல்லாம் கூடி ஒரு பேர் எழுக்க போகுது பாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று வந்தால் ஒருவர் வயிற்றில் உலகத்தாய் வயிற்றில் உலகத்தாய் அது சாதாரண தாய் நொந்து சுமந்திங்கு நூறாண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனை அவன் அவன் வயிற்றில் நொந்து சுமந்து பெற்ற மகன் இப்ப நூறாண்டு வாழப்பட்டு பெற்றவன் அவன் பெருந்தோறும் கைவரும் கண்ணின் ஒளியும் கவலைகள் இந்திய உடலின் உணவும் உடையவன் தான் எப்படியாவோ அந்த எப்படி குடும்பம் பெருந்தோறும் கைவரும் கண்ணின் ஒளி என்னை பார்த்தா எப்படி வழிகிறார் கண்ணின் ஒளியும் கவலை இல்லை இந்திய உடலும் உணவும் ஒரு கவலை வந்தாலும் கவலையெல்லாம் கட்டுப்படாத இந்த கவலைகளால் வந்து அதுக்காக வந்து நான் நிமிடுவேன் என்று சொல்லக்கூடிய சரியா அதான் பாருங்க தை உலகத்தால் நொந்து சுமந்திங்கு நூறாண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனை அவனும் பெருந்தோறும் கைகளும் கண்ணின் மொழியும் கவலை இல்லை இந்திய உடலும் உணவும் உடையவன் தான் வந்தால் அவர் உடனே மனிதன்தான் வந்தாரின் தம்பியில் இருந்த உழைப்பாடு என்றால் அரோகல்யாமான் தமிழர்கள் சந்திரனுக்கு நீலாம் போல் கொண்டு போட்டு வந்தது அதெல்லாம் மனிதகுலம் தான் இல்ல. ஆகவே அந்த நீலாம் போகத்தை போய் சொத்து கொள்வானே அவன் சௌரம் தானப்பா, நான் வெள்ளக்காரனாலும் அவனவன் சௌரம் தான். அதான் அந்த கருத்து வந்தான் அவன் ஒரு இளைஞன் மனிதன்தான் உண்மையா மாற்ற சிறகுழைத்து வானத்தே முந்தனாலும் முழு மது முழு நிலவை தொட்டுவிட்டு வந்த மீண்டவரின் தம்பி மிகுந்த உழைப்பாள். இன்று நாம் யாவரும் இசைந்து ஒன்று நின்றுதான் வேண்டும். எல்லாரும் உண்டாங்க இப்போ என்ற ஒரு விருப்போடு வந்தான். இருந்து வணங்கி வனம் பிடித்து எல்லாருமா இணைந்து இந்த வனத்தை பிடிப்போம் என்று சொல்லி குனிந்து வனம் வனத்தை தொட்டார். நில்லங்காடுவாள், பெருந்தங்கா கட்டுவாள், புல்லங்கா கூறாள், புலவெங்கா கட்டுவாள், கொல்லங்கா கூறாள், கொழுத்தங்கா கட்டுவாள். அப்படி அவன் அந்த வனம் பிடிக்க வருகிற ஒவ்வொரு தரம் ஓட சொன்னாங்க. அடி புத்து கல்லொன்று கழுத்தோடு ஒட்டுண்டு கல்லோடு பறந்து சிறந்து சில்லன்று தென்னீர் தவித்து நிலம் சிவந்து மண்ணொன்று நேர்ந்து மனிதர் தொலைந்த என்ன சம்பவம் தேரப்பிக்க வந்தால் அடி அடி என் சொல்லி கண்ட முடிச்சு எல்லா அடி வந்து எல்லாரும் சேர்த்து போய் கிடந்தான். உரெல்லாம் கூடி இழுக்க உகந்த பேர் உண்மையாய் தான் பெற்ற மக்களுடைய மதத்தினை கண்டவர் சரியா. அப்ப இந்த எல்லாருமா தேர் எடுக்கின்றதை கண்ட ஒவ்வொருவருடைய மதபடி அந்த அந்த அவருடைய மனதிலே இருக்கின்ற அந்த மதத்தை மதம் வரும் சமயம் அல்ல மதத்தை கண்டு அந்த ஒவ்வொரு தேவையான அம்மன் அதாவது தெய்வம் இணைத்து விட்டது. முன்னதாக வானை வான் வான முழுமையை தொட்டுவிட்டு வந்தவனை சுத்தம் அந்த மண் குரல்கிறது. அவரு நேற்று முதலாவது இந்த போய் இளவ தொட்டு போட்டு வந்தாங்க இந்த சவரங்கள் எல்லாம் இங்கே மண்ணில் அடிபட்டு போய்கிறார். அப்ப ஒரு ஒரு சமூக ஒரு அபரத்தை அவர் எவ்வளவு இயல்பாக சுலபமாக அவர் அதை கவிதையாக்கிறார். அப்ப இப்படி இந்த பல கவிதைகள் இருக்குது. நான் இப்போ ரெண்டு மூணு சொல்றேன். இந்த மாதிரி வேற வேற இதெல்லாம் நான் சொன்னதான் ஓரளவு அவசரம். அப்ப இதெல்லாம் உண்மையிலே சொன்ன ஆறார சொல்லிருக்கிறேன். தமிழ் சொல்லுவோம் முதலாவதால் நீங்க சொல்லுவோம் முதல் ஆட்ட பாட்டு சொன்னான் நீங்க சொல்லுவாள் சரி சொல்லும் முதல் ஆட்ட பாட்டு இல்ல ஒத்திய பாட்டம் சொல்லி போற முதல் முதல் சொன்ன பாட்டு ஆட்ட பாட்டு சொன்னான். ஆட்டே முதலாவது பாரு இந்தியாவிலே இந்த நவீன கவிதைகள் எழுதிய ஒருவர் அவருக்கு பேர் சுந்தர ராமசாமி. அவரே பத்து வழியாண்டாச்சு பேர் அவர் பேருக்கு கொண்டாடி வச்சாரு பத்து வழியாண்டு அவரே பத்து வழியாண்டு நான் சொல்றேன் கேளுவோம். இந்த கவிதைகளுடைய தலைப்பு நடுவழியில் மறுத்த வயோதிகம். சரி நடுவழியில் மறைத்த வயோதிகர்கள், வயோதிகம் மறைத்தது நடுவழியில். நான் காதலை சென்று கொண்டிருந்த போது வயோதிகம் மறைத்தது நடுவழியில். நான் காதலை தேடி சென்று கொண்டிருந்த போது விடு என்னை இப்போ நான் வந்து கொண்டேன் காதலி அருமையை என்று அதன் காதில் விழுந்து செஞ்சேன். தயோதிகம் மறைத்தது நடுவழியில் என்ன முதுமை வந்துருக்கா முதுமை வந்துருக்கிறான். இடமையை தாண்டி முதுமை வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கையில நான் போய் கொண்டிருக்க முதுமை வந்து என்ன நிற்பாங்க தெரியும். இப்ப இந்த வயதுனத்தை யாரு வயது முதுமை வந்துட்டு வந்து நிற்பாங்க. அப்ப நான் சொல்றேன், என்ன மறுத்தா நான் காதலை தேடி சொல்லி கொண்டிருந்த போது நான் சொல்ல உடனே இப்போதுதான் வந்து கொண்டேனப்பா காதலை அருமையை அந்த இடம் தெரியாது. இப்பதான் காதலை அருமையை எனக்கு விளங்குது. அது ரெண்டு வயது இப்பதான் விளங்குது இந்த காதலை அருமை அல்லது இப்பதான் ஏன் நல்ல வழியா விளங்குது எல்லாம் சொல்லும் போது என்று அதன் காலில் விழுந்து செஞ்சிறேன். அப்ப அப்ப வயோதிகம் சொல்லிச்சான், சற்று முன்பால் நான் வயோதிகம் தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னுதான் நான் வயோதிகம். இப்போது மரணம் என்று என்னை இருதம் தழுவி கொண்டது அது குழந்தைதான். அதாவது நான் வாழ்க்கை கொண்டிருக்கு, நான் தடுத்தாலும் தடுக்காட்டியும் வயோதிகம் வருமா வராமல் இருக்கும் பிறந்தாரு. என்று என்னை நிரூபிக்கப்பட்டுக் கொண்டது. என்ன சொல்லப்படுகிறது மாதம் என்னதான் நாங்கள் எங்களுடைய வயது சூழலையும் எங்களுடைய முழுமையையும் எங்களுடைய மரணத்தையும் நாங்கள் தடுக்க முடியாது. எங்களை விரும்பவில்லை, எங்களை சாவது விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் விரும்பாத போதும் அந்த மரணம் எங்களை வந்து சேர்ந்து கொள்ளும் என்று சரியான கதையதான். ஆனால் முக்கியமான சரியா இந்த மாதிரி இன்னும் ஒரு கதையை நான் சொல்றேன். இப்ப நாலாவது என்ன செய்யறது சரியா அடிச்சுதான் ஆமாம் ஒரு ரெண்டு மூணு வயதுல அடிப்பாடு அவர் கணக்கங்களை சொல்லி நான் தேர்ந்த சொல்றேன்டா. இருந்தும் நான் இந்த சார்ல எம்ஜிஆர் ரஜினி கமல் விஜய் இந்த கணக்கு கம்பன் வந்து நம்மள வசனையை பொறுத்து ஆனால் அது நான் சொல்ல முடியாது. அப்ப கவிதையில எப்படி கணக்கு இருக்குது, இப்ப நாங்கள் அதிலே வசனை எங்களுக்கு பிடித்தது நாங்கள் இருக்கோம். இன்னொன்று ஒரு கவிதை இது சோழ கிளி என்ற பெயர். சோழ கிளி அவர் கிழக்கில கிழக்கிழங்கையை சேர்ந்தவர். இவர் மட்டும் நவீன கவிதை தூய்மையான கவிதை இல்லைன்றே அவர் முக்கியமான இது உங்களுக்கு பிடிக்கும் என்றால் பிடிக்கும் என்றால் உங்களுக்கு உங்கள் விளங்குவது என்னங்கிற வயசுக்கு அவர்களுக்கு விளங்கும். இது இந்த கவிதைக்கு மூடப்படும் கடற்கரை படை குழி சந்தேகமான கால கவிதைக்கு மூடப்படும் கடற்கரை படை குழி ஒரு கடற்கும். இதுல இந்த ஒரு விஷயத்தை எப்படியே சொல்றாருதான் இதான் விஷயம். விடியாவது சொன்னாரு ஒரு கவிதையை சும்மா சாதாரண சம்பவத்தையும் சொல்ற அளவில் இருக்காதான் கவிதை கவிதை என்று அதுக்குதான் நான் உதாரணம் சொல்றேன். மூலப்படும் கடற்கரை படைகள் தெரியும் கிண்டியது கிண்டி எழுந்த கிண்டி எழுப்பாங்க. ஒரு கிளம்பு ஏதாவது தாத்தா தான் கிண்டி எழுப்பும். ஒரு ஆமிச்சான் பல வீடா இந்த கடற்கரையில ஒரு ஆமிச்சான் இருக்காங்க. கிண்டி எழு உங்களுடைய படைகூட்டை ஆட்டி அசைத்து குடுங்கி அப்படி செய்யலாங்க சார். ஒரு பல ஒரு ஆமிச்சான் அகத்தண்டதான் சார். ஆனால் அதே அவன் எப்படி சொல்றான் அந்த கிண்டி ஒரு கிண்டி எழு உன்னுடைய படகுட்டை ஆட்டி அசைத்து குடுங்க. நாங்கள் ஒரு இறுதி போட்டு அப்படி குடுங்குவோம். அமைச்சு இந்த கடற்கரையில் சுமார் 200 ஆண்டுகளாய் உழைத்திருந்த இந்த படைவீட்டின் கிழங்கை கூட தோண்டி மழை வந்தால் பொசுக்கன்று முளைக்காத விதமாய் கிண்டியது. எப்படி அதாவது எப்படியா என்ன கொண்டு ஓப்பாண்டதான் கதை படைவிட்ட புரிந்து கொண்டு ஓப்பாண்டத அவனை அழகாக எப்படி இந்த கடற்கரையில் சுமார் 6 ஆண்டுகளா அப்புறம் 6 வருஷம் கூட அந்த கிளம்பு போட்டுருக்காங்க. 6 ஆண்டுகளாய் முளைத்திருந்த இந்த படைவீட்டின் கிழங்கை கூட வாழையில சொல்லுவேன் வாழையை மேல புரிஞ்சு கொண்டா கிழங்கு கிடந்ததா திரும்பி முளைச்சு முளைத்திருந்த படைவீட்டின் கிழங்கை கூட தோண்டி மழை வந்தால் பொதுக்கன முளைக்காத விதமாயே இந்த கேம்பு இன்றைக்கு போவோம் நாளைக்கு தக்க முளைச்சு யுத்தாவது நடந்தவாறு நிலவை பார்க்கிறோம் இல்ல இன்னொரு கவி ஒரு நல்ல உதாரணங்களை சொல்றேன். இந்த மேகம் வந்து மேகங்கள் கடற்கரையில் ஒரு ஆள் போயிடா இவர் அனாரன் ஒரு கவியை எழுதியிருக்கான். அவ போய் கடற்கரையில இருந்து பார்த்த நீங்களும் பார்த்துருக்கீங்க. இப்ப கடற்கரையில போயிட்டு கடல் கூட கிடக்கு எல்லாம் அந்த புதிர் கூட்டங்கள் அப்படி கடலுக்கு மேல சேர்ந்து ஓடிக்கிடக்கு. அப்படிதான் என்ன சொன்னாங்க யுத்தம் வைக்காமல் வானம் பூனை குட்டியாகி கடலை நடத்துகிறது. கடலுக்கு முதலெல்லாம் போக்கு சேர்ந்து போய் மீனடிச்சு பாக பிடிக்கிறது கிளை தண்ணி கொண்டு கிடக்க பூனை எப்படி நடந்து கொண்டு கிடையாது இருக்கும் இல்லையே இல்லையண்டாவது இல்லையண்டா இல்ல ஜாமிக்கெல்லாம் இருக்குதா. அப்ப அப்ப அந்த காட்சிய சொல்ற நிச்சயம் வைக்காமல் வானம் பூனை குட்டியாகி கடலை நடத்துகிறது. வண்ணத்தை பூஜ்ஜியம் தெரியும் எல்லாருமே இல்லாவிட்டால் என் கூந்தலிலும் தோழர்களிலும் உடல்களிலும் அமர்ந்து பறந்து திரிய உன்னால் முன்னிட்டு முடியாது இருக்குமா. நடந்துக்கே அவருக்கு நான் இப்படி வந்து யோசிச்சேன். இந்த நிலம் சரியா நிலவு வாரத்துல போகும் வாரத்துல போற நிலவா கிறிஸ்தவர்கள் போட்டு இருக்குதா கருவி வட்டம், அதாவது இளவச்சி பேச கருவி வட்டம். மனப்பண்ணப்படி ஒரு மேல சீதம் போட்டு பாரு, சீதம் மாதிரி போட்டு வருவாங்க. சுத்தி தலையில் வெள்ளி கிரீடம் தனி அணிந்து கொட்டி குறித்து தோடித்து வெளியோடு வடிவாளர்கள் மனப்பண்ணா வடிவாளர்கள். பட்டுவன் ஒரு பாவாடை புதிய பாணி அட்டக்கண்டும் விரிந்து தரவிக்க என்ன அந்த துகி அவருடைய உடுப்பு துகில் அப்படியே எல்லாரும் ஒரு மனப்பண் சுவைக்கு அப்படியே பரவி போயிருக்கும். சிலவங்க அப்படி இருக்கா அந்த வெள்ளை இதெல்லாம் அப்படியே பரவி போய் கிடக்குதாங்க. தரவிக்க அண்ணன் நடந்து இந்த கிறிஸ்தவத்தோடு போயிட்டு போவோம், தாங்க போவோம், மெல்ல மெல்லவா நடந்து அண்ணன் நடந்து சிலவங்க மெல்லவா நடந்து போவோம். கருப்பு போர் அந்த பொம்பளை அப்படிங்கிறத கிறிஸ்தவ மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, கருப்பு கோட்டு தான் கொடுத்தது ஓமாங்க கருப்பு. சரியோ கருப்பு கோட் அணிந்த இதா மன்னவனின் இதாவே கருப்பு தான், இதா மன்னவனின் கை கொடுத்து வெண்புகின் ஒளி அசைய நகர்கின்றார். விண்ணி நெறும் சிறு பெண்கள் மிகுந்தும் ஒளிமலம் செய்துவதுடன் சொல்றாரு. இந்த சுத்தியர அப்படி நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பார்க்க இந்த பொம்பளை கிறிஸ்தவ மணப்பன் போயிருக்க சுத்தவர சில பொம்பளை சின்ன பிள்ளைகள் போகும் இருக்கும் இல்லையா, இப்படி இந்த பார்த்து அப்படி போனாங்க எந்த யோசிக்கிறது அவன் இப்படி ஒன்று யோசிக்கிறான். அந்த கவிதை என்றால் அந்த இப்படி ஒரு 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 சாதாரண விஷயத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இல்லை ஒரு கம்பன் பாட்டு என்ன அந்த பாட்டு மறந்து போச்சு அதில் என்னென்னால் ராமன் காட்டுக்குரிய அமைக்கிறதுக்காக ஒரு மலை மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த மலைன்றது காட்டுக்கு கொஞ்சம் மலை வந்திருக்காங்க. அந்த மலையில முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே இந்த படிகளுக்கு சாப்பிட்டு கொஞ்சத்திலே கொண்டாடுறீங்க, நித்திர கொண்டாடுறீங்க. அப்ப அங்க போகும்போது இந்த பல முனிவர்கள் அந்த காடுகளுக்குல வேகாண்டமான இடங்கள் அப்ப முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கார்கள். அந்த காலத்திலேயே பிளேன் இருந்தது, விமானம் இந்த ராவணன் சீரன் அவங்க வந்து வருவாங்க. அப்ப அந்த காலத்துல விமானங்கள் இருந்திருக்கு, சேதர்கள் சேதலோட்டிலிருந்து விமானத்துல வந்து போயிருந்தோம். சரியா சம்பந்தையே பார்த்து அப்ப ராமன் சீதை காற்றான் பிளேன்கள் வந்து போகுது. என்ன அது சேவர் இன்னத்தை பிளேன்கள் அதான் சேவர்கள் சேவலோட்டிலிருந்து வந்து போன பிளேன் வந்து போகுது. இதன் ராமன் சொல்றான் அப்ப அந்த விமானம் வந்துட்டு போ என்ன ஓமான் கூட்டாண்டு இந்த தேவர்களுடைய அந்த ஆகாய விமானங்கள் வந்து மாறது சூரியன் உதிக்கிற மாதிரி வருது. சூரியன் உதிக்கிறதுன்னு எனக்கு வாரமாக தான் இருக்கு. இந்த போயிட்டு அந்த சூரியன் மறைவ மாதிரி போகுது. அப்ப தேவர்கள் சும்மா போயிடும் அவன் யோசிக்கிறான். இந்த விமானங்கள் ஏன் வருகின்றாலும் அங்க இந்த யார் இருக்கிறாங்க புனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் நல்ல சபம் செய்து ஞான இருக்கிறேன். அவைய தேவரை ஒரு கூட்டிக் கொண்டு போறதுக்கு போன மாதிரி கத்தனை இப்படி கவிதைகள் சரி அப்புறம் அதை முடிப்போம். சொல்ல வந்தது கவிதை ரசனைகள் தான் நான் சொல்ல வந்தேன். உண்மையிலே எங்களுடைய அதன் சொல்லப்பட்ட விஷயம் மிக சுருக்கமான விஷயம். ஒன்று கவிதைகளுடைய வரலாறு மிக பெரியது, தமிழ் கவிதைகளுடைய வரலாறு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலானது. ஒவ்வொரு காலத்திலையும் கவிதைகளுடைய அமைப்பு வடிவம் வாய்ந்த பாடுபொருள் எல்லாம் மாறி மாறி மாறிக்கொண்டு வந்தது. அந்த காலத்தில் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கின்ற நல்ல கவிதைகளை எடுத்து ரசித்தால் சரியா அகற்ற கூடாது. அதனால சில விஷயங்களை என்று சொல்லி இப்படி நீங்களும் சான்ற கவிதைகளை எடுத்து ரசித்து நீங்கள் அதில் இருக்கின்ற சுவைகளை அறிவதன் கூடாக எங்களுடைய என்ன சொல்ல தமிழுடைய பெருமை திருவள்ளுவர் 1500 வருஷம்
நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு இன்னைக்கு இதாக கிடைக்கணும். 1500 வருஷத்துக்கு முதல் இதை எழுதின ஒரு கல்வி எவ்வளவு தூரத்துக்கு எழுதியிருக்காங்க. அப்போ அந்த சமுதாயம் எவ்வளவு தமிழர்கள் எவ்வளவு படிச்சிருப்பாங்க. சார், ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று மட்டும் சொல்லி முடிகிறேன். துறந்தார்த்தம் துணைக்கூறு, துறந்தார்த்தம் பெருமை துணைக்கூறில் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று என்ன கருதிடுவோம். துறந்தாரன் சொன்னால் என்னுடைய ஆசைகளை துறந்த முனிவர்கள், அவர்களுடைய பெருமையை கூறினார். அவர் ஞானிகளுக்கு இப்பெருமையான கண்டஜாமியா அறிவாய்க்கு உண்மையாக தங்களுடைய கட்சிகளை துறந்து ஞான நிலையில் இருக்கிற ஞானிகளை துறந்தா தம் பெருமை துணை கூறி எதுக்கு ஒப்புமை என்றால் இந்த வையத்தில் இறந்தாரே எண்ணிக்கொண்டது. எதிர்பார்ப்பு உடைய வையம் இந்த வேலைக்கு இந்த வையத்தில் எத்தனை இறந்தாலே எண்ணலாம். இந்த உலகத்தில் இவ்வளவு காலம் எத்தனை செத்தவர்களே எண்ண முடியும். எங்களை நாட்டிலே எத்தனை செத்தவர்கள் தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இறந்த அஞ்சு பேர் இறந்தார்கள் என்றது எண்ண முடியுமோ என்ன முடியாது. அப்படி அது எவ்வளவோ பெருந்தொகை என்றும் அப்படியான அளவு பெருமைக்கிறது பிறந்தார்தான் பெருமை. அது ரொம்ப பெரிய சிந்தனை போட்டு பார்த்துருப்பாங்க. அப்ப ஆட்சியை நீங்கள் வேறு ஒன்றும் படிக்க வேண்டாம். நீங்க பாட்டு படிக்கலாம், சில பத்தையும் படிக்கலாம் படிக்கணும். ஆனால் இப்படி பெருமையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு என்ன நாங்க புரிஞ்சோம். ஒரு 1500 வருஷத்துக்கு முதல் ஒரு இந்த சிந்தனையுடன் சிந்திக்கிறாங்க என்றால் அவன் அப்படி சரியாக இருந்திருக்கான். எங்களுடைய சமுதாயம் தமிழ் சமுதாயம் அப்படி சரியா இருந்திருக்கு. அவரா 5 பேரை செத்தாவது எத்தனை பேர் என்ற என்ற நீங்க யாரும் யோசிச்சு பார்த்துக்கிறோம். இந்த கணக்கான யோசிச்சு பார்த்துக்கிறோம். அந்த எவ்வளவு பேரண்ட அளவுக்கு அது எவ்வளவு மறைப்பானவோ அதே போல பெருமை இந்த பிறந்தாரம் பெருமை என்று சொல்லலாம். அப்ப இந்த கவிதைகளுடைய இதனால ரசிக்கிறதால என்னத்தை பெறலாம் அறியலாம் என்றால் எங்களுடைய பெருமை அறியலாம். அது எங்களுடைய தமிழருடைய பெருமை, தமிழுடைய பெருமை, எங்களுடைய நாங்கள் மறந்துவோம். இப்ப எங்களுக்கு கூட செய்யாது. எங்களுக்கு தமிழக பெருமை அறியாது, கல்லு வரண்டாயிரம் தெரியாது, கம்மண்டாயிரம் தெரியாது, ஆனா ஒத்தையாரும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய அது ஒரு முழுமை அல்ல. நீங்கள் சாதாரண விஷயங்களை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அறிஞ்சுள்ளதா, டியூஷன்ல அறிஞ்சுள்ளா, அந்த வாத்தியாட்ட அறியலாம், ப்ரொஃபஷனல் அறியலாம், குரூப் கிளாஸ்ல அறியலாம், இதுகளை நீங்கள் அறிய முடியாது. அது அறியறதான் எங்களுடைய பெருமை, எங்களுடைய பெருமை என்று கூறி என்னுடைய இந்த கவிதை நயத்தையும் நிகழ்ச்சிடுவோம். ஒரு கொஞ்சம் தான் இந்த கணக்கேற்றோம் விஷயங்கள் கிடக்கு, அதுக்கு நேரங்கள் உரிய இல்லை என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். என்னுடைய கலாச்சாரம் கேட்ட நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி.